ஆராய்ச்சி நேயர்களை, இன்றைய நிகழ்ச்சியை கேட்க அன்புடன் வரவேற்கிறோம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. நாம் சிந்திக்கப் போகும் வேத பகுதி 1 பேதுரு 3:3-6 வரை. 1 பேதுரு 1 மூன்றாம் வசனம் முதல் ஆறாம் வசனம் வரை.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலேயும் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்பதற்காக நீங்கள் காத்திருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீங்கள் தனியாய் குடும்பமாய் இந்த நிகழ்ச்சிகளை கேட்கிறீர்கள். இந்த ஆசீர்வாதங்களை குறித்து எங்களுக்கு எழுதியிருந்த உங்கள் அன்பின் கடிதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வல்லமையான கிரியை செய்து வருகிறார். நம்முடைய ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். கர்த்தருக்கே எல்லா துதியும் கனமும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. இன்று நாம் ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். வேத புஸ்தகம் வைத்திருப்பீர்கள் என்றால் தயவு கூர்ந்து திறந்து பாருங்கள். ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லப்படுவதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தை இயோலோஜி என்பதாகும். இதற்கு துதி என்று அர்த்தம். புதிய ஏற்பாட்டிலே இந்த வார்த்தை மனிதர்களை குறித்து சொல்லும்பொழுது ஒருபொழுதும் பயன்படுத்தப்படவில்லை. தேவன் மனிதனை துதிப்பதில்லை, மனிதன்தான் தேவனை துதிக்க வேண்டும். அவர்தான் பிதா. இன்றைய நாட்களிலே தகப்பன்மார்தான் பிள்ளைகளை புகழ்ந்து பேச வேண்டியதிருக்கிறது. ஆனால் பிள்ளைகள் தகப்பனை புகழ்ந்து அதிகமாக பேசுகிறதில்லை. சில குடும்பங்களிலே இப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக கர்த்தரை துதிப்போமாக. நாமோ பிதாவாகிய தேவனை துதிக்க வேண்டியது அவசியம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் என்று மூன்றாம் வசனத்திலே சொல்லியிருக்கிறார். தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவிற்கு ஆச்சரியமான விதத்திலே பிதாவாயிருக்கிறார். இயேசு தான் உயிர்த்தெழுந்த கால வேளையிலே மகதலேனா மரியாளோடு பேசும்பொழுது இந்த ஒரு வித்தியாசத்தை விளங்க பண்ணுகிறார். யோவான் 20 அதிகாரம் 17 வசனத்தை சற்றே பாருங்கள். நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்கிறார். தேவன் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிறார். ஏனென்றால் இது திருத்துவத்திலே உள்ள அவருடைய நிலை. அவர்கள் எல்லாரும் இணையானவர்கள். ஆனால் நீங்களும் நானும் அவரை பிதாவே என்று அழைக்க முடியாது. காரணம், நாம் திருத்துவத்தில் உள்ளவர்கள் அல்ல. ஆனால் இங்கே பேதுரு சொல்லும் ஒரு தகுதியின் அடிப்படையிலேயே அவரை பிதாவே என்று நாம் அழைக்க முடியும். ஜெனிப்பித்தார் என்ற ஒரு அடிப்படையிலேதான் இந்த தகுதியை நாம் பெற்றுக் கொள்கிறோம். ஜெனிப்பித்தல் என்பது பரிசுத்த ஆவியானவர் நம்மை புது பிறப்படைய செய்கின்ற காரியத்தை குறிக்கிறது. நான்காம் வசனத்தை பாருங்கள். ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் நான்காம் வசனம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். இங்கே ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் என்று பார்க்கிறோம். நமக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினார் என்ற சத்தியத்தின் மீது வைக்கும் நம்பிக்கைதான் அது. தேவனுடைய ஆவியானவரால் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டபடியால் இது பரிசுத்த ஆவியானவரை பற்றிய மற்றொரு குறிப்பாகும். இது திருத்துவத்தை குறித்த ஒரு நன்றி பாடல் என்று கூட நாம் சொல்லலாம். இது நம்முடைய பாடல். ஏன் தெரியுமா? நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், அதாவது மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் 23 வசனத்திலும் இதைத்தான் நாம் பார்க்கிறோம். அது என்ன சொல்கிறது? அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. பிரியமானவர்களே, இந்த ஜீவனுள்ள நம்பிக்கையானது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேல் இருக்கிறது. ரத்தமில்லாத சரீரம் செத்தது. அது ஜீவனுள்ள சரீரமாக இருக்கும் என்றால் அதில் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டபடியால் நாம் ஜீவனுள்ள நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறோம். நீங்களும் நானும் ஜீவனுள்ளவர்களாக இருப்பதற்காகத்தான் அவர் மரித்தார். ஏனென்றால் அவர் நம்முடைய பாவத்திற்குரிய தண்டனையை ஏற்றுக்கொண்டார். இது இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்த நிலையினாலே உண்டான ஜீவனுள்ள நம்பிக்கை. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே வலியுறுத்தி கூறுகிறார். பெந்தேகோஸ்தே நாளிலே செய்யப்பட்ட பிரசங்கத்தின் மைய கருத்தும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல்தான். மற்ற பிரசங்கங்களிலேயும் அவர் இதை மிகவும் வலியுறுத்துவதை நாம் பார்க்க முடியும். பேதுருவின் செய்தியின் சாராம்சம் இதுதான். நீங்கள் சிலுவையிலே அறைந்து கொண்ட இயேசு உயிரோடு எழும்பினதினாலேயே இங்கே நீங்கள் பார்க்கிற காரியங்கள் எல்லாம் நடக்கிறது என்று சொன்னார். மேலும் அவர் நிருபங்களை எழுதும் பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மீது நங்கூரமிட்டுதான் எழுதினார். அப்போஸ்தலனாகிய பவுலும் இவ்வாறுதான் செய்தார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து ஒப்புக் கொடுக்கப்பட்டார் என்றும் அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்றும் சொல்கிறார். மேலும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே நீதிமான்களாக்கப்படுகிறதற்காக அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார் என்றும், பிரியமானவர்களுக்குள் ஒருவராக ஏற்றுக்கொள்ளப்படும்படிக்கு தேவன் முன்னிற்க நாம் தகுதியுடையவர்களாக இருக்கும்படிக்கும் செய்தார் என்று சொல்கிறார். அவர் நம்மிலிருந்து பாவத்தை மட்டும் நீக்குகிறதில்லை, அவர் தம்முடைய நீதியையும் நமக்கு கொடுக்கிறார். நாம் கிறிஸ்துவின் நீதியோடு கூட தேவனுடைய முன்னிலையிலே நிற்கிறோம். தேவன் நமக்கு முன்னே என்ன செய்தார் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு இதுவரை விளக்கி காண்பிக்கிறார். இப்பொழுது அவர் எதிர்காலத்தை நோக்கி செல்கிறதை 4 வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அங்கே என்ன சொல்கிறார்? அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக என்று பார்க்கிறோம். அதாவது இந்த சுதந்திரம் ஒருபோதும் அழிக்கப்பட முடியாதது. இதில் துருவோ, பூச்சியோ, கிருமியோ அல்லது தீயோ அழிவை உண்டாக்க முடியாது. அதேபோல இது மாசற்ற சுதந்திரம் என்றும் பார்க்கிறோம். இதிலே எந்த குறைவும் இல்லை, அல்லது எந்த ஒரு பொருளாலும் அதை தீட்டுப்படுத்த முடியாது. இந்த சுதந்திரத்தை நாம் சட்டத்திற்கு புறமாக பெற்றுக்கொள்ள இயலாது. மேலும் இது வாடாத சுதந்திரம் என்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் இந்த சுதந்திரத்தை பெற்ற பின்னர் அதன் மதிப்பு குறைந்து போகிறதை ஒருபொழுதும் காண இயலாது. இந்த உலகத்திலே நாம் வியாபாரத்தை கவனித்து பார்ப்போம் என்றால், சில குறிப்பிட்ட காலகட்டங்களிலே சில பொருட்கள் மிகவும் தேவைப்படுவதைப் போலவும் விலை அதிகமாக இருப்பதையும் பார்க்கலாம். ஆனால் சிறிது காலத்திற்குள்ளே அதன் மதிப்பு குறைந்து போவதையும் விலை மலிந்து போவதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் பெறப்போகின்ற சுதந்திரம் இப்படிப்பட்ட ஒன்று அல்ல. இந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் 5 வசனத்திலே பார்க்கிறோம். வைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்று அர்த்தமாகும். அதாவது இந்த சுதந்திரத்தை பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் போன்றவர்கள் காத்து வருகிறார்கள். இதைவிட ஒரு சிறந்த பாதுகாப்பு பெட்டி இருக்க முடியாது. உதாரணம் ஒன்றை சொல்லுகிறேன், கவனியுங்கள். லூசியானா என்ற இடத்திலே ஒரு மனிதர் புது வீடு ஒன்றை கட்டினார். அவர் அந்த வீட்டிலே அடுத்த நாள் சென்று குடியேற வேண்டிய நிலைமையிலே முந்தின நாள் இரவே மரித்து போனார். அது மட்டுமல்ல, எதிர்பாராமல் அந்த வீடும் தீப்பற்றி எரிந்து விழுந்தது. எனவே வீட்டை பெற வேண்டியவர் மரித்து போனார், வீடும் புகையாகி போனது. உலக சுதந்திரம், உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் இப்படிப்பட்டதுதான். அது அழியும் தன்மையுடையது. அருமையான சகோதரனே, சகோதரியே, நமக்கு அழியாத சுதந்திரம் ஒன்று இருக்கிறது. யாருக்கு? விசுவாசிகளுக்கு. இதை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த காரியத்தை யூத கிறிஸ்தவர்களை மனதிலே கொண்டுதான் எழுதினார். அவர்கள் தங்களுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக பலதரப்பட்ட சோதனைகளை, உபத்திரவத்தின் பாதைகளை கடந்து போய்க் கொண்டிருந்தார்கள். தங்கள் தேசத்திலே இருந்த எல்லா சுதந்திரங்களையும் ஆசீர்வாதங்களையும் விட்டுவிட்டு அவர்கள் இவ்வாறு சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய மூதாதையர்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். அவர்கள் வனாந்தரத்தின் வழியாக அலைந்து தெரிந்து வந்தாலும் அவர்களுக்கு ஒரு வாக்கு தத்த பூமியாகிய கானான் இருக்கிறது என்ற நம்பிக்கை இருந்தது. இதற்காக தேவனை, உலகத்தை சிருஷ்டித்தவராக, எகிப்திலிருந்து தங்களை மீட்டு வந்த மீட்பராக கருதி அந்த மூதாதையர்கள் துதித்து கொண்டாடினார்கள். ஆனால் பேதுரு இங்கே எழுதுகிற நிருபமோ யூத இனத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் இந்த நிருபம் சொந்தமானது என்றும் சொல்லலாம். மூதாதையர்களின் நம்பிக்கையை போன்று உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு என்று பேதுரு சொல்கிறார். இந்த நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கை, அது ஒருபொழுதும் அழியாதது. அவர் நம்மை ஜெனிப்பித்து பரிசுத்த ஆவியானவருடைய புதுப்பிக்கும் வல்லமையினாலே அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கும் செய்தார். அதாவது நம்மை மறுபடியும் பிறக்க செய்தார். மட்டுமல்ல, நமக்கு ஒரு சுதந்திரத்தை அவர் பரலோகத்திலே வைத்து காத்திருக்கிறார். இது கானானைப் போல பூமியிலே அல்ல, பரலோகத்தில் இருக்கிறது. அந்த சுதந்திரம் அழியாதது, மாசற்றது, வாடாதது. எந்த எதிரிகளாலும் நம்மிடத்திலிருந்து இதை பிடுங்கிக் கொள்ளவும் முடியாது. ஒருவர் இதை குறித்து இவ்வாறு சொல்லியிருக்கிறார், கவனியுங்கள், அது எப்பொழுதும் புதியதாக இருக்கும், அது ஒருபொழுதும் அழிவை காணாது, இரவு அங்கே ஒருபொழுதும் வருவதில்லை, அங்கே எப்பொழுதுமே பகல்தான். என்னை அது சொல்ல முடியாத மகிழ்ச்சியினாலே சந்தோஷப்படுத்துகிறது. அந்த தேசத்திலே ஒன்றுமே வயதாகி போகிறதில்லை என்று சொல்கிறார். ஆனால் இன்றைய நாட்களிலே நம்முடைய கவனமானது எதிர்காலத்தினின்று முற்றிலும் திசை திருப்பப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இன்று அநேகர் நம்மை தற்காலத்தை குறித்தே சிந்திக்கும்படியாக வழி நடத்துகிறார்கள். 1 பேதுரு 1:5 பாருங்கள், வாசிக்கிறேன். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற என்று சொல்கிறார். தேவனுடைய காக்கும் வல்லமையை இது வலியுறுத்தி காட்டுகிறது. இந்த பாதுகாப்பு எப்பொழுது நமக்கு வருகிறது? விசுவாசிக்கும் பொழுது வருகிறது. நாம் தேவனை விசுவாசிக்கும் பொழுது இந்த பாதுகாப்பை முழுமையாக பெற்றுக் கொள்கிறோம். அந்த வசனத்தை கவனமாக பாருங்கள். அதன் மத்திய பகுதியிலே விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற என்று சொல்கிறார். அப்போஸ்தலனாய பவுலும் இதே காரியத்தை தான் பிலிப்பியருக்கு எழுதும்பொழுது சொல்கிறார். பிலிப்பியர் 1:5 இதை நான் வாசிக்கலாம். கவனியுங்கள், வாசிக்கிறேன். பிலிப்பியர் 1:5, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி என்று சொல்கிறார். அருமையானவர்களே, தேவன் உங்களை காக்க முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இன்று மாம்சத்திலே கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிற அநேக பிரசங்கிமார்களை நீங்கள் கேட்டு களைப்படைந்திருக்கலாம். நாம் சில காரியங்களை, சில நியமங்களை பின்பற்றிவிட்டால் ஒரு போதுமான திருப்தியுள்ள கிறிஸ்தவர்களாகிவிடலாம் என்று சொல்லப்படுகிற அநேக உபதேசங்களை நீங்கள் கேட்டிருக்கலாம். இவ்வாறு பிரசங்கிக்கிறவர்கள் எல்லாரும் நட்சத்திர கூட்டத்தையே சென்றடைந்து விட்டதாக நம்புகிறார்கள். நீங்கள் பூரணத்தை அடைந்திருக்கிறீர்களா என்று இப்படிப்பட்டவர்கள் கேட்பார்கள். அதற்கு நம்முடைய பதில், இல்லை, நான் மேலோகத்தை நோக்கியே வழியிலே முன்னேறி சென்று கொண்டிருக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் அழைப்பின் பந்தய பொருளை பெற நான் முன்னோக்கி பயணப்படுகிறேன். நான் திருப்தி அடைந்து விடவில்லை, வாழ்க்கையிலே நான் பூரணத்தை காணவில்லை என்பதே பதிலாக அமைய முடியும். அருமையானவர்களே, நாம் இப்பொழுது சொல்லுகின்ற காரியம் ஒருவேளை உங்களை திகைப்படைய செய்யக்கூடும். உங்களால் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. என்ன, உங்களுக்கு திகைப்பாக இருக்கிறதா? நீங்கள் உண்மையைத்தான் சொல்கிறீர்களா என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். ஆம் பிரியமானவர்களே, உண்மையைத்தான் சொல்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழும்படிக்கு வேத வசனம் எங்காவது சொல்லியிருக்கிறதா? அதை கவனித்து பாருங்கள். அவர் ஒருபொழுதும் அவ்வாறு கேட்டதில்லை. நமக்குள்ளே பழைய மாம்ச சுபாவம் இருக்கத்தான் செய்கிறது. ஆகவேதான் கலாத்தியர் 5:17 மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்று கொண்டு விரோதமாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாம் பூமியிலே இருக்கும் வரை இந்த பழைய மாம்சம் இருக்கத்தான் செய்கிறது. சில வேளைகளிலே இந்த பழைய மாம்ச சுபாவம் வெளியே வருகிறது. உங்கள் வாழ்க்கையை சற்றே யோசித்து பாருங்கள். அங்கே அவ்வப்பொழுது பழைய சுபாவம் வெளிப்படுவதை நீங்கள் உணர்ந்திருக்கலாம். ஆகவே சில விதிமுறைகளை பின்பற்றுவதனாலே நம்முடைய பழைய சுபாவத்தை மாற்றிவிட முடியாது. அருமையானவர்களே, உங்களுக்குள் அந்த பழைய சுபாவம் இருக்கத்தான் செய்யும், உங்களால் அதை மாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய ஒரே ஒரு வழி உண்டு. நீங்கள் காக்கும் தேவனுடைய வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் தான் உங்களால் பரிசுத்த வாழ்க்கையை நடத்த முடியும். நீங்கள் பரலோகம் போகும் வரைக்கும் இதை அவர் செய்கிறார். நம்முடைய பலத்தினாலே அல்ல, நம்முடைய முயற்சியினாலே அல்ல, கர்த்தருடைய கிருபையினாலே அதை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும்பொழுது இது இயேசு கிறிஸ்துவோடு உள்ள தனிப்பட்ட உறவை பொறுத்த காரியமாயும் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அடுத்ததாக இந்த நிருபத்தின் திறவுகோல் வசனத்தை பார்க்க போகிறோம். கவனியுங்கள், 1 பேதுரு 1:6. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். விசுவாசிகளுக்கு வரும் உபத்திரவம் சந்தோஷத்தை பிறப்பிக்கிறதாயிருக்கிறது. மற்ற மக்களுக்கோ அதே காரியம் துக்கத்தை உண்டாக்குகிறதாயிருக்கும். விசுவாசிகளின் வாழ்க்கையிலே அது சந்தோஷத்தை உண்டாக்க காரணம் என்ன? அது திருத்துவ தேவனுடைய பணியாயிருக்கிறது. பிதாவாகிய தேவன் தம்முடைய இரக்கத்தின்படியே நம்மை ஜெனிப்பித்தார். நம்முடைய தேவன் மிகவும் இரக்கமுள்ளவர். அவர் நம்மை ஜெனிப்பித்து நமக்கு புதிய சுபாவத்தை கொடுத்து ஜீவனுள்ள நம்பிக்கையை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலே தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் ஒரு பெரிய சுதந்திரமும் காத்துக் கொண்டிருக்கிறது. 6 வசனத்தில் நாம் பார்த்தது என்ன? இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்று பார்த்தோம். எதிலே சந்தோஷப்படுகிறோம்? ஒரு நன்மையான காரியத்திலா? இல்லை பிரியமானவர்களே, பலவிதமான சோதனைகளிலே என்று சொல்லுகிறார். இங்கே 2 மாறுபட்ட கருத்துக்களை நாம் பார்க்கிறோம். 1 சந்தோஷம், 1 சோதனை. இந்த வாழ்க்கையிலே நாம் ஏன் இந்த சோதனையை சகிக்க வேண்டும் என்பதற்கான காரணத்தையும் அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு தருகிறார். இது கொஞ்ச காலம் மட்டுமே காணப்படும் ஒன்று என்று சொல்கிறார். நித்திய நித்தியத்திற்கு ஒப்பிடும் பொழுது இந்த சோதனை காலமானது மிகவும் கொஞ்ச காலம்தான். இந்த நாட்களிலே நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல தற்கால வாழ்வானது அதிகம் வலியுறுத்தி பேசப்படுகிறது. சபைக்குள்ளேயும் மனோதத்துவமும் பொருளியலும் நுழைந்துவிட்டன. நாம் நம்முடைய முழு தன்மையையும் வளர்த்துவிட வேண்டும் என்று உற்சாகப்படுத்தப்படுகிறோம். இதில் ஏதாவது பிரச்சனை என்றால் நம்முடைய கிறிஸ்தவத்திலேதான் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லிவிடுவார்கள். அருமையானவர்களே, இதற்கு இப்படி அர்த்தம் அல்ல. நம்மை நாமே முற்றிலும் உள்ளாக ஆராய்ந்து கொண்டிராமல் நாம் சற்று வெளியே பார்க்க வேண்டியது அவசியம். நம்முடைய சிறந்த மகா பெரிய தேவனுடைய காரியங்களை பார்ப்பதும் ஒரு நாளிலே நாம் சுதந்திரிப்பதற்காக ஒரு ஆச்சரியமான சுதந்திரத்தை நமக்கென அவர் காத்து தயாராக வைத்திருப்பதையும் நோக்கி பார்க்க வேண்டியது அவசியம். நம்முடைய சொந்த மாம்சத்தின் வலிமையினாலே நம்முடைய மாம்சத்தின் கிரியையை வளரச் செய்கிற முயற்சியை நிறுத்திவிட வேண்டும். தேவனே நம்மை வளரச் செய்கிற பணியிலே ஈடுபட்டிருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு முதிர்ச்சியை நம்மிலே கொண்டு வருவதற்காக அவர்தான் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த முயற்சியை தேவன் நம்மிலே கொண்டு வருவதற்காக அவர் பயன்படுத்தும் வழி பலவிதமான சோதனைகள். நாம் இதற்கு முன்பு தியானித்த புத்தகங்களிலேயும் ஒரு காரியத்தை மீண்டும் மீண்டும் சிந்தித்தோம். ஞாபகம் இருக்கிறதா? இந்த உலகத்திலே நமக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டு. ஆகவே நாம் கலங்கிவிடக்கூடாது என்று இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். எபிரேய நிருபத்திலே தேவன் நம்மை பலவிதமான சோதனைகளினாலும் உபத்திரவங்களினாலும் சோதிக்கிறார் என்று பார்த்தது நினைவில் இருக்கலாம். தேவனிடத்திலிருந்து வரும் சோதனை குறித்து அப்போஸ்தலனாகிய யாக்கோபுவும் சொல்லியிருக்கிறார். அதேபோல அப்போஸ்தலனாகிய பவுலும் உபத்திரவங்களை குறித்து அதிகமாக சொல்லியிருக்கிறார். இப்பொழுது பேதுருவும் இந்த வரிசையிலே வந்து இதே காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான சகோதரனே, அருமையான சகோதரியே, தேவன் உபத்திரவத்தின் வழியாகத்தான் நம்மை முதிர்ச்சிக்கு நேராக நடத்துகிறார் என்று உபதேசிப்பது இப்பொழுது மக்கள் மத்தியிலே மதிப்பை பெறாத ஒன்றுதான். ஆனால் மக்கள் தாங்கள் விசேஷித்தவர்கள் என்று சிந்திப்பதையும் அவர்களால் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்பதையும் குறித்து சிந்திக்கவே அவர்கள் விரும்புகிறார்கள். பரிசுத்த தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலேயும் நம்முடைய வாழ்க்கையிலேயும் செயல்படாத வரையிலே நாம் ஒன்றுமே இல்லை. நம்மால் தேவனுக்கு ஒன்றுமே கொடுக்க முடியாது. ஆனால் நமக்கு கொடுப்பதற்காக அவரிடத்தில் எல்லாமே இருக்கிறது. அதேபோல நமக்கு வரும் இந்த சோதனைகள் எல்லாம் தற்காலிகமானது என்று நினைக்க வேண்டியது அவசியம். அப்போஸ்தலனாகிய பவுல் இதே காரியத்தை தான் 2 கொரிந்தியர் 4:17-18 சொல்லியிருக்கிறார். வாசிக்கிறேன், 2 கொரிந்தியர் 4:17-18. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய கைகளிலே வைத்திருக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் என்று நாம் கருதுகிறவை உண்மையில் விலையேற பெற்றதல்ல. நாம் நித்தியத்தோடு ஒப்பிடும்பொழுது இவை எல்லாமே கடந்து போகின்றவை. இந்த பொருட்கள் எல்லாமே அழிந்துவிடக்கூடியவை, தீட்டுப்படக்கூடியவை. மேலும் இந்த உலகத்தின் பொருட்கள் எல்லாமே வாடி போகக்கூடியவை. ஆனால் நம்முடைய கண்களால் காண முடியாத காரியங்கள் நித்தியமானவைகளாய் இருக்கின்றன. அவைகளே உண்மையான மதிப்புடையவை. அருமையானவர்களே, நீங்கள் எதை விலையேற பெற்றது என்று உங்கள் வாழ்க்கையிலே கருதுகிறீர்கள்? உலக பொருட்களையா அல்லது நித்தியமான காரியங்களையா? சற்றே எண்ணி பாருங்கள். நீங்கள் எதை விலையேற பெற்றதாக கருதுகிறீர்களோ அதை குறித்தே எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். அதாவது, நீங்கள் எப்பொழுதும் எதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதன் பின்னையே உங்கள் இருதயம் செல்கிறது. இதைக் கொண்டு நீங்கள் எதை உங்கள் வாழ்க்கையிலே முக்கிய இடத்திலே வைத்திருக்கிறீர்கள் என்பதை கண்டுகொள்ள முடியும். நீங்கள் தனிமையிலே இருக்கும்பொழுது எதை குறித்து அடிக்கடி சிந்திக்கிறீர்கள்? உங்கள் நண்பர்களோடு, உங்களோடு ஐக்கியப்படுகிறவர்களோடு எதை குறித்து நீங்கள் அதிகமாக பேசுகிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையிலே முக்கியமானதாயிருக்கிறது. என பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்கள் இருதயம் ஒருவேளை உலகத்தின் பின்னாலே இருக்கும் என்றால், உலகத்தில் உள்ள பொருட்களையும் உலக உறவுகளை குறித்துமே அடிக்கடி நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்றைக்கே அதையெல்லாம் ஆண்டுடைய பாதத்திலே வைத்துவிட்டு நித்தியமான ரட்சிப்பை குறித்தும் பரிசுத்தமான வாழ்க்கையை குறித்தும் தேவனோடு வாழும் நித்திய வாழ்க்கையை குறித்தும் சிந்திக்க உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் அனுமதிக்கிற பாடுகளுக்காக, சோதனைகளுக்காக, வேதனைகளுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனென்றால் அவை எங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தையும் வல்லமையையும் பொறுமையையும் உண்டாக்குகிறது. தகப்பனே, இந்த பாடுகள் துன்பங்கள் எல்லாம் அநித்தியமானவை என்பதை நாங்கள் அறிந்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இது நிலையானது அல்ல, அதற்காக உமக்கு நன்றி ஐயா. இவைகளின் மூலமாக நாங்கள் நித்தியமான காரியங்களை பெற்றுக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே பாடுகளோடும் வேதனைகளோடும் இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் கடந்து வருகிற பாடுகள் எல்லாம் அநித்தியமானவைகள் என்பதை உணர்ந்து கொள்ள உதவி செய்தலும், நித்தியமான காரியங்களுக்கு நேராக தங்கள் கண்களையும் இருதயத்தையும் திருப்ப உதவி செய்யும். எப்பொழுதும் எங்கள் சிந்தனை மேலான காரியங்களை குறித்து இருக்கும்படியாக ஒருமுறை கூட எங்களை தாழ்த்தி தருகிறோம். அடிக்கடி நாங்கள் எங்களுடைய நேரத்தை உலக காரியங்களை குறித்து சிந்திப்பதிலே செலவழித்திருப்போம் என்றால், கிருபையாய் இறங்கி எங்களை மன்னிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உலக பொருட்களை குறித்தே நாங்கள் சிந்தித்துக் கொண்டு அதற்கே எங்கள் எல்லா முயற்சிகளையும் செலவழித்துக் கொண்டிருப்போம் என்றால், அன்றுவரே அதையும் நீர் மன்னிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எப்பொழுதும் நாங்கள் நித்தியமான வாழ்க்கையை குறித்தும் உம்மை பிரியப்படுத்தும் வாழ்க்கையை குறித்துமே சிந்திக்கவும், உமக்கு பிரியமாய் வாழவும் ஒருமுறை கூட எங்களை தாழ்த்தி தருகிறோம். உம்முடைய பரிசுத்தாவின் நிறைவை எங்களுக்கு தாரும். பரிசுத்தாவின் வல்லமை எங்கள் வாழ்க்கையிலே தாரும். நித்தியமான காரியங்களை நாட அனுதினமும் உம்முடைய வசனத்தினாலே எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருகக் கடவது. யூதா 2. உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருகக் கடவது. யூதா 2.